हरि ओम, எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இந்த பஞ்சதசிங்கிற நூலில் துவைத விவேகம் அப்படிங்கிற பகுதியில் கடந்த வகுப்புகள் மூலமாக 15 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 15வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாமே உணவு தான், உணவு வந்து பல வகையாக இருக்கு, அது வந்து உடல் மனம் பிராணன் அப்படிங்கிற எல்லாவற்றிலும் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அப்போ இங்கே அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஜீவ உலகம் உண்டாகிறது. அப்போ ஜீவ சிருஷ்டி என்றாலே அது அன்னம் சார்ந்தது என்று கடந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்தினார். அதாவது நாம் வந்து சாப்பாடை மட்டும் சாப்பிட்றதில்ல, உணவை மட்டும் உண்பதில்லை, அனுபவங்களையும் உண்ணுகின்றோம். அதனால் இந்த ஜீவ உலகம் என்பது அனுபவ உலகம், அதில் பந்தம் தான் நமக்கு அனுபவமும் ஆகுது அப்படிங்கிறத, ஈஸ்வர சிருஷ்டி மற்றும் ஜீவ சிருஷ்டி என்ற வேறுபாட்டை நம்ம மிக தெளிய புரிதலோடு பார்த்தோம். இப்போ இன்றைக்கு 16வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். துவைத விவேகம் ஸ்லோகம் நம்பர் 16. ஈசேன யத்யப்யேதானி நிர்மிதானி ஸ்வரூபதகா ததாவி நான கர்மாபியாம் ஜீவோ கார்சி ததன்னதாம். அதாவது ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் அதன் இயல்பில் இருந்து கொண்டிருந்தாலும் ஞானம் மற்றும் கர்மம் மூலம் அவற்றை ஜீவன் மாற்றி அமைக்கிறான், அதை அன்னம் ஆக்குகிறான் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதாவது இந்த பிரபஞ்ச படைப்பு வந்து ஈஸ்வரனுடைய நீதிக்குள்ள அதன் இயல்புல இருக்கு, அந்த ரிதம்ல அது இயங்கி கொண்டிருக்கு. ஆனாலும் அந்த இயக்கத்துல சில மாற்றங்களை ஜீவன் மாற்றி அமைக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் மனம் போன போக்கில அந்த இயக்கத்தை மாற்றிக்கொள்கிறான், இதுதான் சரி என்று தீர்மானித்துக் கொள்கிறான், வாழ்க்கையில துயரங்களை அடைகிறான். இவர் பல பிரச்சனைகளை மனிதன் ஜீவ சிருஷ்டியிலே சுகம் துக்கம் என்ற இருமைகளில் சிக்கி உலகத்தை இவ்வாறு மாற்றிக்கொள்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஜீவன் தனது ஞானம் மற்றும் கர்மம் மூலம் அவற்றை அனுபவப் பொருள்களாகவும் ஆக்குகிறான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்போ நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், அதாவது ஒரு மனிதன் அப்படின்னு பூமிக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த பூமிக்குள்ள இருக்கிற ஆகாமிய கர்மாவை மாற்றுவதற்கான ஒரு சிறப்பு வந்து மனிதனிடத்துல இருக்கு, மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து பிராரப்தத்தின் படி மட்டும்தான் வாழ்க்கையை வாழும், கொண்டு வந்த வாழ்க்கையை வாழும், வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடும். ஆனா மனிதன் மட்டும் அப்படி இல்லை, அவன் வந்து பிராரப்த கர்மத்தின் படி வாழ்க்கையை அனுபவிக்க வந்திருந்தாலும் ஏற்கனவே அவனுக்கு நிறைய சஞ்சித கர்மா மூட்டை இருக்கு, அதை மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் இந்த பிறவியில அவன் பிறவியை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, அவனுடைய பகுத்தறிவு தான் அதுக்கு பயன் கொடுக்கும் என்று சொல்றார். அப்ப அந்த பகுத்தறிவை வச்சு ஞானத்தினால கர்மத்தினால இந்த உலகத்தை அவன் எப்படி அனுபவிக்க வேண்டும், அனுபவ பொருளாக எப்படி மாற்றுகிறான், உண்மையான அனுபவம் என்ன, இதுல இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடைகளை தேட வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் தான் இந்த மனித பிறவியினுடைய ஆகாமிய கர்மாவை மாற்றி அமைக்கிறான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது ஈஸ்வர நியதிக்குள்ள இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு, இங்க நம் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் ஈஸ்வர காரியம், ஈஸ்வர செயல் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஈஸ்வர செயலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப ஒரு மிருகம் வரைக்கும் இந்த உலகத்துல ரித்தம், ரித்தம்னா என்ன, நியதி மாறாம இருக்கு. நியதி மாறாமனா எப்படி, சூரியன் அதனுடைய வேலை செய்து, சந்திரன் அதனுடைய வேலை செய்து, பூமி அதனுடைய வேலை செய்து, பூமியில படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அதனுடைய காரியங்களை சரியாக நியதி மாறாமல் செய்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் நியதி மாறுகிறான், ஒழுக்கம் தவறுகிறான். ஏனென்றால் அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட 6ஆம் அறிவு என்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்தை தவறாக பயன்படுத்துகின்றான் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப தவறாக பயன்படுத்துவதனால்தான் இந்த ஜீவனுடைய ஞானம் வந்து விஷய சுகங்கள்ல போய் மாட்டிக்குது, விவகாரங்கள்ல போய் சிக்கிக்குது, அதுல பல வேலைகள் வந்து தேவையற்றதா மாறிடுது. அதாவது விவகாரத்துக்குள்ள போய் சிக்கன மனிதன் என்ன பண்ணுவான், தேவையில்லாத விஷய சுகங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுல சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஈஸ்வர காரியம் இருக்கு இல்லையா, ஈஸ்வரன் வந்து உலகத்தை உருவாக்குகிறான், அந்த உருவாக்கப்பட்ட பொருள்களை நம்முடைய அனுபவத்துக்கு கொடுக்கிறான், அவையெல்லாம் பஞ்சபூதங்களாக இங்கு பயன்பாட்டில் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டியில இங்க படைப்பு இருக்குது. ஆனா இந்த படைப்பை ஜீவன் என்ன செய்யறான், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு இருமைகளால் பிரிக்கிறான். இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு அப்படின்ட்டு இருமைகளால் பிரிக்கிறான். அப்படி பிரிப்பது ஜீவனுக்கே உரித்தான ஒரு ஜீவ சிருஷ்டி என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்துல இது வேண்டும் வேண்டாம், இது நல்லது இது கெட்டது என்று பார்க்கின்ற பார்வை இன்னும் கொஞ்சம் விசாலமா மாறினா இன்னும் நல்லதை நோக்கி நம்ம போகலாம். ஆனா அது ரொம்ப அற்பமா விஷயமா மாறினா அஜ்ஞானத்தினால கீழ் நோக்கியும் போகலாம். அப்படி இங்க ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் சுதந்திரம், 7, 14 லோகங்கள்ல நீ கீழே போகணுமா மேலே போகணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கடந்த இதே பஞ்சதசி பாடங்கள்ல பார்த்தோம். அப்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க, ஏன்னா நீங்க வந்து மீண்டும் மீண்டும் மறந்துடுறீங்க. அப்ப இங்க ஜீவ சிருஷ்டியில வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம சரியா வாழ்றோமா தப்பா வாழ்றோமாங்கிறத நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு மூலமா தான் பகுத்து பார்த்து இது நித்தியம் இது அனித்தியம் அப்படிங்கிற விவேகத்தை வளர்த்து கொண்டு அனித்தியமான பொருட்களை விட்டுவிட்டு நித்தியமான பொருட்களை நாட வேண்டும். நித்தியமான பொருள் என்ன, ஒன்னே ஒண்ணுதான், அது பிரம்மம், அதுதான் சத்து, அது மட்டுமே இருக்கிறது. அப்ப அந்த இருப்புக்கு வேறாக இங்க எதுவும் இல்லை, ஏனென்றால் இங்க இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறதுனால இங்க நம்ம அதை அடைய வேண்டும் என்பது ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாம் பிரம்மம் அப்படிங்கும் போது நானும் பிரம்மம் அதுவும் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் அப்படின்னா அப்ப இங்க எல்லாம் பிரம்மத்தினுடைய வசம் இருக்குது. அப்ப இங்க நான் என்ன தனியா அடையறதுக்கு இருக்கு, அல்ல அதுதான் அப்படின்ட்டு அப்படியே அமைதியா இருக்கிறது நமக்கு நல்லது. ஆனா இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைப்பாடு வந்து ஞானத்தினால இருக்கும். அதே சமயம் இங்க நித்திய அனித்திய வஸ்து விவேகத்துல அனித்தியமான விஷயங்கள் உண்மை இல்லைன்னு புரிஞ்ச பிறகு தேவையற்ற விவகாரங்களை செய்யாம தவிர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பண்ண பிரச்சனை வரும், இதுல நம்ம விவகாரத்தை விலை கொடுத்து வாங்கிக்குவோம், இதெல்லாம் விட்டுடலாம், ஏதோ நம்ம இந்த உடம்பு மனசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு உபகாரமா வாழலாம், அது எப்படி நம்ம பயனுள்ள வாழ்க்கைய மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி நாம நம்மளுடைய நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை வைத்து நன்மை தீமையை பகுத்தறிகின்ற பகுத்தறிவை வைத்து நம்ம நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல அனுபவங்களை பெற முடியும். அப்ப ஜீவன் இந்த உலகத்தை அனுபவ உலகமாக மாற்றுகின்றான். அவ்வாறு மாற்றுவதன் நோக்கம் அவனிடத்தில் இருக்கின்ற ஞானம் மற்றும் கர்மம் ஆகிய இரண்டு. ஞானம் என்பது அறிகிறது, கர்மம் என்கிறது செய்கிறது, இதனால் அனுபவம் உருவாகிறது. அப்ப இந்த அனுபவம் என்ன பண்ணுது, ஜீவ சிருஷ்டி வந்து உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கு, ஜீவனுடைய அனுபவமா மாறிடுது அந்த உலகம். அதாவது ஈஸ்வர சிருஷ்டியின் மூலமா வந்த இந்த பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்களுடைய நியதிக்குள்ள இருக்கிறத தன்னுடைய அனுபவத்துக்குள்ள ஜீவன் கொண்டு வந்து விடுகின்றான். அதனால அது ஜீவ சிருஷ்டியா மாறிடுது. அதே மாதிரி ஈஸ்வரன் என்ன பண்றான், இங்க படைத்தவைகள்லாம் நாம ரூபங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உண்டாக்குறான். அதன் நாம தான் வந்து இது இது இன்னது என்று நம்மகிட்ட இருக்கிற பகுத்தறிவை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பெயரையும் சூட்டி அந்த உருவத்துக்கு ஒரு அர்த்தத்தையும் புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இங்க வந்து நம்ம இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்து விசாரித்து பார்த்து விவேகம் வந்துவிட்டா நாம் இந்த பிரபஞ்ச படைப்பின் நோக்கம் தெரியும், நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்னு புரியும். அப்ப ஞானத்தினால நம்ம இந்த உலகத்தை கடந்து போக முடியும். இல்லைன்னா நம்ம இடத்துல வந்து அஜ்ஞானம் இருந்துட்டா நமக்கு இந்த பிறவி கடலை கடக்க முடியாம தேங்கிடும் அப்படிங்கிறத சொல்றார். ஈஸ்வரன் வந்து சத்தியத்துக்கு அருகிலேயே இருக்கிறான், ஆனா நாம வந்து மித்யாவுக்கு அருகிலேயே இருக்கிறோம் என்பதாக இங்க பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க வந்து பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி உருவாகுது நமக்கு அப்படிங்கிறத பகவான் ஆதிசங்கரர் சொல்லும் போது, இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றுனால ஒருத்தனுக்கு பந்தம் வர்றதில்லை, ஜீவனிடத்தில இருக்கின்ற தவறான அறிவால் தான் அவனுக்கு பந்தம் வருகிறது என்று ஆதிசங்கரர் வந்து உபனிஷதங்களுக்கு விளக்க உரை கொடுக்கும் போது எடுத்து சொல்றார். பஞ்சதசிங்கிறது வித்யாரண்யர் எழுதினார், அதாவது உபனிஷதங்களுக்கு விளக்க உரை நூல்ல ஆதிசங்கரர் கொடுக்குற இடத்து இங்க சொல்றார் வித்யாரண்யர். அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தால் இங்கு ஜீவன் பந்தப்படுவதில்லை, ஜீவனுடைய அஜ்ஞானத்தினால் பந்தப்படுகிறான், அறிவில்லாமல் தன் அறியாமையில் இருப்பதினால் பந்தப்படுகிறான் என்று பகவான் ஆதிசங்கரர் சொல்கிறார் என்று இந்த நூல்ல இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றார். அதனால ஜீவன் அதற்கு நாமமும் ரூபமும் அர்த்தமும் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒருத்தன் நல்லா இருக்கு, புளிப்பா இருக்கு, சுவையா இருக்குன்னு ரசிக்கிறான், இன்னொருத்தன் அது வெறும் புளிப்பா இருக்கு வேண்டாங்கிறான். ஆனா ஒரே பொருள் தான், ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற அனுபவங்கள் கொடுக்குறது இல்லையா. இதுதான் ஜீவ சிருஷ்டி என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அன்னம் என்பது உண்மையில் நடைமுறையில் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் அல்ல, அது நம்ம இடத்துல தோன்றுகின்ற அனுபவம் என்று இந்த நூலில் புரிய வைக்கிறார், இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஏன்னா இப்போ நம்ம அன்னம் அப்படின்னா நம்ம வெறும் சாப்பாடு தான் அன்னம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இத்தனை நாள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன தெரிஞ்சு போச்சுன்னா அன்னம் என்றால் அனுபவமும் அன்னம் தான். அப்போ நமக்கு ஒவ்வொரு அனுபவமும் அப்படித்தான் உண்டாக்கப்படுகிறது. அதனால உலகம் வந்து ஈஸ்வர சிருஷ்டி, அனுபவம் வந்து ஜீவ சிருஷ்டி என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். அதாவது இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டது, ஜீவன் அதை அனுபவமாக மாற்றுகிறான். அப்ப ஜீவனிடத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை கொண்டு செயல் புரிந்து ஜீவ உலகத்தை தோற்றுவிக்கிறான். ஆனா இந்த பந்தம் வந்து ஜீவ சிருஷ்டியாக இருந்தாலும் ஜீவனிடத்திலே அறியாமை இருந்தால் அது பந்தமாக மாறும். அறிவு வந்து விட்டால் அங்க பற்று இருக்காது, அந்த உலகத்தை எதற்காக நம்ம வந்தோமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நல்ல விதமா அனுபவிப்பான் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப ஜீவ சிருஷ்டிய நம்ம ரெண்டு விதமா மாத்திக்கலாம். அதாவது துக்கமான முறையா மாத்திக்கிட்டு கஷ்டப்படுறதையும் செய்யலாம், நம்ம இருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்தி நல்ல விதமா மாத்திக்கிட்டு துக்கம் இல்லாமையும் வாழலாம். அப்ப நமக்கு எது வேணுங்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இந்த உலகம் வந்து பிரச்சனை கிடையாது, அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்ங்கிறது தான் இங்க பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. அப்ப நாம் இங்க என்னத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தை மாற்ற வேண்டியது அவசியம் கிடையாது, நம்முடைய மனதின் பார்வையை தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய அஞ்ஞானத்தை தான் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடத்துல இருக்கின்ற அறியாமையை நீங்கினால் நமக்கு இந்த உலகம் ஆனந்தமயமாக மாறும். உலகம் வந்து நீக்கப்பட வேண்டிய விஷயம்ங்கிறத நம்ம நேத்தி நேத்தி பண்ணி பார்த்த பிறகு, அங்க இருப்பு மாத்திரமே இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு, அந்த இருப்பினிடத்திலேயே எல்லாம் இருக்கிறது என்ற உண்மை பிடிபட்டு போன பிறகு, இங்க நம்ம எதை வெறுக்கிறது எதை விருப்பப்படுறது ஒண்ணும் இல்லை, எல்லாம் அது ஈஸ்வர நியதிக்குள்ள அந்த இருப்புனால இருக்குது, அது இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்குது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம இந்த உலகத்தை அப்படியே வெற்று பார்வையை பார்த்துக்கிட்டு ஆனந்தமா அனுபவிச்சுக்கிட்டு கொண்டு போகலாம். இதுல சுக தூக்கத்தை கடந்து போகலாம். ஏன்னா நாம அணுகிறதுல தான் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து மனதளவுல மாறாம உலகத்தை மாத்த பார்த்தோம்னா உலகம் மாறாது என்று இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்கிறார். அடுத்து 17வது ஸ்லோகம். ஈச காரியம் ஜீவபோக்கியம் ஜகத் துவாபியாம் சமன்விதம் பித்ருஜன்யா பர்த்ருபோக்யா யதா யோசித் ததைசியதாம். இது என்ன சொல்றது இந்த 17வது ஸ்லோகம் அப்படின்னா, இப்போ ஈஸ்வரனால் செய்யப்பட்ட இந்த படைப்புல ஜீவன் அனுபவிக்கின்ற பொருட்களில் இந்த உலகமும் இருக்கு. ஆனா இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஜகத் அப்படிங்கிறதுல எப்படி நம்ம பார்க்குறோம், நம்முடைய மனோபாவத்தை வைத்து நம்ம இது இது இன்னது என்று அந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் விசாரித்து பார்த்து பிரித்து பார்த்து விவேகத்தினால அடையாளம் காண்றோம். ஆனாலும் அது எந்த வகையில் நமக்கு உண்மையாக இருக்கு, உண்மையற்றது, நித்தியமானது எது, அனித்தியமானது எது அப்படின்னு விசாரணை பண்ணி அந்த நிலைப்பாட்டை நம்ம இங்கே உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, பித்ருஜன்யா பர்த்ருபோக்யா யதா யோசித்து ததை சதாம் அப்படின்னா, தந்தையால் பிறந்த ஒரு பெண் இருக்கிறா, அவ வந்து தந்தைக்கு தான் வந்து மகளா இருக்கிறா. ஆனா அவளுக்கு வந்து தந்தை திருமணம் செய்து வைக்கிறார். திருமணம் செய்து வைத்த உடனே அவள் கணவனுக்கு மனைவியாக மாறிவிடுகிறாள். அப்ப இங்க தந்தையால் பிறந்த ஒரு பெண் கணவனுக்கு மனைவியாக மாறி கணவனால் அனுபவிக்கப்படுபவளாகவும் ஆகிவிடுகிறாள். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை எப்படி நம்முடைய நடைமுறையில் இருக்குதோ, அது வந்து எப்படி நமக்கு வந்து வேறு ஒரு அனுபவத்தை உண்டு செய்தோ, அது மாதிரி இங்க உலகத்தை நம்ம பார்க்குற விதமும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது பித்ருஜன்யா அப்படின்னா அப்பா மூலமா பிறந்தது, பர்த்ருபோக்யா பர்த்ருனா கணவன், கணவனுடைய அனுபவத்துக்கு அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு உதாரணம் யாரு சொல்றாருன்னா ஒரு பெண். அப்போ ஒரு பெண் வந்து எங்கிருந்து வந்தா, அப்பா மூலமா அம்மாவுடைய வயிற்றுல போய் கருத்தரிக்கிறா, ஒரு குழந்தையா பெண் குழந்தையா பிறக்கிறா. அப்ப பெண் குழந்தையா பிறந்தாலும் அந்த பெண் வந்து அப்பா மூலமா தான் வந்திருக்கிறா, தானா வர முடியாது. அதே சமயம் அவளுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அந்த அப்பா அம்மாவும் கல்யாணம் பண்ணி அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணி கொடுத்து அவளை கட்டி வச்சிடுறாங்க. அவ கணவன் வீட்டுக்கு போயிட்டான், அப்போ அவ கணவனுக்கே உரித்தானவள் ஆகி விடுகிறா. அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த உரிமையை அப்ப விட்டு போகுது. அதுக்கு தான் நம்ம திருமணத்துல சில சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணி தாரவார்த்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண் வந்து இனிமேல் இவருக்கே உரித்தானவள், எங்களுடைய மகளை நாங்கள் மானசீகமாக இவருக்கு ஒப்படைக்கிறோம், இவரே என் மகளை நல்ல விதமாக பார்த்து அவளை சீராகவும் சிறப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும், அவள் இனிமேல் அவருக்கே உரித்தானவள் அப்படின்ட்டு அப்பா வந்து அந்த வேள்வியில அக்னி ஹோமத்துல சொல்லி திருமணம் சடங்குகள்லாம் நடக்கும். நம்ம சனாதன தர்ம இந்து வழியில இதெல்லாம் உண்டு, மற்ற சமயங்கள் எப்படின்னு தெரியாது, நம்முடைய இந்து தர்மத்துல இதெல்லாம் உண்டு. இப்படிலாம் பண்ணி நம்ம திருமணம் பண்ணி வச்ச பிறகு அது கணவனுக்கு உரித்தவளாக மாறிவிட்டான். அப்போ கணவன் வீட்டுக்கு போயிட்டா இனிமேல் அவள் கணவனுக்கு உரித்தானவள், அப்பா அம்மா வீடுங்கிறது இனிமேல் கெஸ்ட் வீடு மாதிரி ஆகிடும். அது வந்து பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தில் அப்படி வச்சிருக்கணும், கட்டி கொடுத்துட்டா அதை கணவனுக்கே அவள் உரித்தானவளாக மாறிவிட வேண்டும் என்று நம்முடைய தர்மம் அப்படி வகுத்து கொடுத்துருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நியதியை வந்து இங்கே ஒப்பீடு செய்கிறார். அப்போ இந்த உலகம் என்பது ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஜீவனால் அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே கம்பாரிசன் பண்ணுறாரு. அதாவது அப்பாவால் ஒரு பெண் படைக்கப்பட்டிருந்தாலும் கணவனால் எப்படி அனுபவிக்கப்படுகிறாளோ அதுபோல ஈஸ்வரனால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருந்தாலும் ஜீவனால் இந்த உலகம் அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிற கம்பாரிசன், ரெண்டுக்கும் ஒப்பீடு செய்து பேசுறார். அப்போ அது வந்து ஒரு வித்தியாசமான ஒப்பீடாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த ஒப்பீடு எதனால் அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து உருவாக்குபவன், ஆனால் ஜீவன் வந்து அனுபவிப்பவன். அப்போ அது மாதிரி இங்கே நடைமுறை வாழ்க்கையில் அப்பா வந்து உருவாக்குபவர், கணவன் வந்து அனுபவிப்பவன். அப்போ இது மாதிரி இரண்டுக்கும் ஒப்பீடு செய்து பார்த்து இங்கே ஜீவ சிருஷ்டிக்கும் ஈஸ்வர சிருஷ்டிக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்லி, ஈஸ்வரன் படைப்பை மட்டும்தான் செய்கிறான், அவன் அனுபவிக்கிறது கிடையாது, ஆனால் ஜீவன் வந்து இந்த உலகத்தையும் அனுபவிக்கிறான். அப்போ இந்த இடத்த நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வேதாந்த சாஸ்திரம் சமன்விதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இந்த இணைப்பை நமக்கு சுட்டி காட்டுது. ஒரு பக்கம் ஈஸ்வரன், இன்னொரு பக்கம் ஜீவன். அப்போ இரண்டும் சேர்ந்து இந்த முழு உலகம் நமக்கு அனுபவம் ஆகுது. அப்போ இதை கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போதும் இங்கே நல்ல விவரத்தை, ஒரு அருமையான ஓமானத்தையும் இங்கே புரிய வச்சார். அப்போ ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் ஜீவனால் அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நம்ம இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கலாங்கிறது நம்ம கையிலேயே இருக்குது. நம்ம கையிலேயே இருக்குன்னா இப்போ அதே உறவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அப்பாவால் அரவணைச்சு பாதுகாக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் குழந்தைய வந்து கணவனுக்கு திருமணம் பண்ணி வச்ச உடனே அவ கணவன் வீட்டுக்கு போய் சந்தோஷமாவும் இருக்கலாம், கஷ்டப்படவும் செய்யலாம். அது யாரு காரணம்? கணவன் வீட்டுக்கு போன பிறகு வருகின்ற நிலைப்பாடு அது. கணவனால சில சுகங்களும் கிடைக்கலாம், சில துக்கங்களும் கிடைக்கலாம் அந்த பெண்மணிக்கு. ஆனா அந்த பெண்மணிக்கான அனுபவங்கள் வந்து யாரு மூலமா கிடைக்குது? கணவன் மூலமா தான் கிடைக்குது. அப்பா மூலமா கூட அவ்வளவு பெரிய அனுபவங்கள் கிடைக்கல, ஆனா கணவன் மூலமா நிறைய துக்க அனுபவங்களும் சந்தோஷ அனுபவங்களும் அவளுக்கு மாறி மாறி கிடைக்கும். ஆனால் இதில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழணுமோ அப்படி வாழ்ந்தால் நம்ம கணவன் மனைவி உறவு எப்படி சந்தோஷமாக சுமூகமாக சுகமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த உலகம் என்பது ஈஸ்வரனால் படைக்கப்பட்டு ஜீவர்களாக நம்மிடத்திலே அனுபவிக்க கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்தை எப்படி கையாளுகிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சுகத்துக்கம் நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நாம் அதை கையாள தெரியாமல் கண்டபடி இந்த உலகத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தினால நமக்கு சுகம் வருவதை விட துக்கம் கூட அதிகமாக வரலாம். அப்போ துக்கம் அதிகமாக வருவதற்கு காரணம் இந்த உலகம் கிடையாது, நம்மிடத்திலே நாம் ஏற்றி வைத்து கொண்ட தவறான புரிதல்கள் எண்ணங்களினாலே நாம் மனம் போன போக்கிலே வாழ்க்கையை வாழ பழகி கொண்டு அதன் வழியில் வாழ முயற்சி செய்ததனால் வந்த விளைவு நமக்கு இந்த உலகம் வந்து துக்கத்தை கொடுக்கிறது. ஆகவே இந்த உலகம் அப்படிங்கிற அனுபவம் வந்து ஒரு அன்னம் அப்படிங்கிறத இங்க மீண்டும் இந்த ஸ்லோகத்தின் மூலமா நிரூபணம் செய்கிறார். அப்ப இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருள். அடுத்தது ஸ்லோகம் 18. மாயா விருத்தியாத்மகோ பீச சங்கல்ப சாதனம் ஜனவ் மனோ விருத்தியாத்மகோ ஜீவ சங்கல்போ போக சாதனம். இங்க என்ன சொல்றாருன்னா, மாயா விருத்தியாத்மகோ, மாயா விருத்தி ஆத்மகான்னா மாயையின் விருத்தியுடைய, மாயையினுடைய செயல்பாடுகளை கொண்ட ஈச சங்கல்பகா, ஈஸ்வரனுடைய எண்ணம், ஈஸ்வரனுடைய சங்கல்பம் ஜனவ் சாதனம், சிருஷ்டிக்கான ஒரு கருவி. அப்ப மனோ விருத்தி ஆத்மகா மனோவிருத்தியை சார்ந்த ஜீவ சங்கல்பம் ஜீவனின் எண்ணம் அனுபவத்திற்கான கருவி அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அதாவது இப்போ இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ மாயையின் மூலம் இந்த உலகம் உருவாக்கப்படுகிறது, ஆனால் இந்த உலகம் வந்து ஈஸ்வர சிருஷ்டி படைப்பு வந்து ஈஸ்வரன்கிற ஒரு காஸ்மிக் மைண்டு, அந்த யூனிவர்சல் மைண்டு தான் கிரியேஷன் பண்ணுது. அப்போ அப்படிப்பட்ட அந்த கிரியேஷன் வந்து எங்கிருந்து பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரன்கிறவன் தனியாக இல்லை, அது நம்மளே தான். நம்ம மூலமாக இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த சிருஷ்டிக்கு காரணக்கர்த்தா நான் தான் நமக்கு புரிஞ்சிடும். புரியாததுனால நாம் ஈஸ்வரன் நமக்கு வேறாக பார்த்து கொண்டு இந்த படைப்பு நமக்கு வேறாக இருப்பது போல நம்ம பார்க்கறதுனால தான் இரண்டு பிரிவுகள் வருது, ஜீவ ஈஸ்வர பேதமை வருது. ஆனால் நம்ம இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வந்து இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ இந்த மாயை வந்து ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ள வருது. அப்போ இந்த உலகத்தை உருவாக்கும் போது ஈஸ்வரன் வந்து என்ன ஆகிறான், இந்த உலகத்தின் மீது அபிமானம் வைப்பது கிடையாது. ஏன்னா அவன் சத்துவ குணத்தில் இருக்கிறான், தெளிந்த ஞானத்தில் இருக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியுது எல்லாம் என்னுடைய படைப்பு அப்படின்ட்டு. ஆனால் ஜீவன் வந்து அஜ்ஞானத்தினால இந்த உலகத்தை தனக்கு அனுபவிக்கும் கருவியாக மாற்றிக்கொண்டு அதில் சுகத்துக்கத்தை மட்டும் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம் இந்த இடத்துல ஈஸ்வர சங்கல்பம் ஜீவ சங்கல்பம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறாரு. எப்படி பார்க்கணும்னா, இப்போ மாயையை அடிப்படையாக வைத்து உலக சிருஷ்டி வந்து நடந்திருக்கு. ஆனால் ஜீவனுடைய விஷயம் என்னன்னா, மனதை அடிப்படையாக வைத்து தடி உலகம் உருவாக்கப்பட்டதுனால வருகின்ற சுகத்துக்கங்கள் இங்கே நிறைந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மாயா விருத்திக்கும் மனோவிருத்திக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுறாரு. அப்போ மாயா விருத்தி யாருது, மனோவிருத்தி யாருது அப்படின்னா, ஒட்டுமொத்த மாயா விருத்தி வந்து ஈஸ்வரனுடைய விருத்தி. ஆனால் நம்ம வந்து தனி மனமாக நம்மளை மாற்றிக்கிட்டது என்னுடைய தனிப்பட்ட மனிதன்கிற முறையில் உருவாக்கப்பட்ட விருத்தி. அப்போ இங்கே என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமஷ்டி அந்த வியஷ்டின்னு சொல்கிற ரெண்டு விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். அப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணுறான்னா, மாயா விருத்திங்கிறதுனால ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது சமஷ்டி. அப்போது எல்லாம் அவனுக்கே உரித்தானது. அவனுடைய சத்துவ குணத்தில் பஞ்சபூதங்கள் இருந்து இந்த ஒட்டுமொத்த சூரியன் சந்திரன் இந்த கேலக்ஸி எல்லாமே அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மாயா சிருஷ்டி, அது ஈஸ்வரனை சார்ந்தது. ஆனால் நாம் ஜீவத்துவம் என்ன பண்ணுறோம்னா, தனித்த ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம உருவாக்கிக்கிறது ஜீவ சிருஷ்டி. அப்போ இந்த ஜீவ சிருஷ்டி என்ன பண்ணுதுன்னா, போகத்தை அனுபவிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டாக மாற்றிக்குது. ஜீவன் வந்து இங்கே உண்மையிலேயே எதை படைக்கிறான், காஸ்மிக் மைண்ட் மூலமாக தான் இங்கே உலகம் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வர நியதிக்குள்ளே போகிறதுனால நமக்கு இந்த உலகம் தோன்றுறது, இருக்குது, மறையுது. அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரனாகவே நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் அதை மறந்துட்டு தனித்துவமான ஜீவ சிருஷ்டிக்குள்ளே வந்துட்டு நம்ம ஏதோ உலகம் வேற யாரோ உருவாக்கி வச்சுருக்காங்க, அது நமக்கு அனுபவத்துக்கு வந்திருக்குது, அதனால் நான் இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இதனால் கஷ்டம், எனக்கு இதனால் சுகம், அப்படி இப்படின்னு நம்ம நமக்குள்ள அந்த வேறுபாடுகளையும் பேதமைகளையும் உருவாக்கி கஷ்டப்படுறோம். ஏன்னா இங்கே ஜீவன் வந்து உலகத்தை உருவாக்கவில்லை, ஆனால் அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த நுணுக்கம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மாயை மூலம் ஈஸ்வரன் உருவாக்கின உலகம் வந்து ஜீவன் வந்து மனதின் மூலம் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவனுடைய மனதில் இருக்கிற அஜ்ஞானம் நீங்கிட்டா போதும், அவனுக்கு இந்த உலகம் அனுபவிக்கப்படும் விஷயத்திலிருந்து விலகிவிடும். அப்படி விலகிட்டா அவனுக்கு தெரியும் இந்த உலகம் என்பது தோற்றம் தான், இதில் நமக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படிங்கிறது அப்போதான் தெரியும். ஆனால் இதை அனுபவிக்கப்படும் பொருளாக பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் இதில் சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும். அதில் நிறைய பேருக்கு துக்கம் அதிகமாக இருக்கும், நிறைய பேருக்கு சுகம் அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் சுகம் அதிகமாக இருக்குன்னா அவருடைய மனப்பான்மை, இவருக்கு ஏன் துக்கம் அதிகமாக இருக்குன்னா இவருடைய மனப்பான்மை. அப்போ இங்கே மனசு தான் இங்கே ஜீவ சிருஷ்டியில் சுகத்துக்கங்களை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் இந்த இடத்துல என்ன செய்யணும், தனி மனம் நாசமாக வேண்டும். அப்போ மனோ நாசம் அப்படிங்கிறது ஈஸ்வர மனதை நாசம் பண்ணுறது இல்லை, தனி மனத்தை நம்ம நாசம் பண்ணிட்டா நமக்கு முக்தி கிடைச்சிடும். அப்போ இங்கே எல்லாம் ஈஸ்வரன் நீதிக்குள்ளே வந்துடும். அப்போ ஈஸ்வரன் ஒருத்தன் எப்பவுமே முக்தியில் தான் இருக்கிறான், அவன் முக்தியை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தான் முக்தி வேணும் முக்தி வேணும்னு ஓடுறோம். ஏன்னா நமக்கு வந்து ஜீவன் அப்படிங்கிறதுனால இருமைகள் காரணமாக ஏதோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் காரணமாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏற்கனவே முக்தன்தான், நீ வந்து அஜ்ஞானத்தினால இந்த உலகத்தை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிட்டு நீ ஈஸ்வரன் வேறு நான் வேறு, நான் சாதாரணவன் ஈஸ்வரன் பெரியவன் என்று நீ விவகாரத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு அதுல நீ அவங்ககிட்ட எதையோ எதிர்பார்த்துக்கிட்டு வேற உக்காந்துட்டு இருக்கிற, அது வேணும் இது வேணும்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கிற, அப்ப இந்த தேவைகளுக்கு அவன் கொடுக்குறானா இல்ல உன்னுடைய மனசு விரும்புதா அப்படிங்கறத நீ விசாரம் பண்ணி பாரு. அப்போ உனக்கே புரியும், உனக்கு எல்லாமே உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு நீ உன்னை தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு அவங்ககிட்டயே போய் ஏதாவது குடு குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இப்படிதானே புரிய வைக்க முடியும். இப்ப நான் எப்படி உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கலாம், இப்ப ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னா ஒரு எளிமையான ஓமானத்தோட ஒப்பீடு செய்து பார்க்கலாம். கதை தான் ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை. அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து டெய்லி போறவர்கிட்டலாம் ஐயா பார்த்து கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க, அம்மா போடுங்கம்மா ஏதாவது இருந்தா போடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த பக்கம் போற வர்றவங்க எல்லாம் சரி இந்த 1 ரூபா போடுறான், ஒரு 10 ரூபா போடுறான், இப்படி எல்லாம் கலெக்ஷன் ஆகுது. அதை எடுத்து எடுத்து அவன் கீழே உட்காந்துருக்கிற கீழே கோணி பையில போட்டு போட்டு சேகரிச்சுக்கிறான். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுது, இந்த மாதிரி நிறைய பணத்தை சேர்த்து சேர்த்து அவனுக்கு தேவையானது போக அவனுக்கு என்ன குடும்பமா குட்டியா ஒன்றும் இல்லை, அவனே பிச்சைக்காரன். அப்ப நிறைய பணம் சேர்ந்துருச்சு, அப்புறம் அதெல்லாம் அடியில் அடியில் அப்படியே போட்டு போட்டு சேகரிச்சுட்டு ஒரு நாள் செத்தும் போயிட்டான். அப்போ செத்து போனோன்னா அந்த பக்கமா போயிட்டு வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு அடடா பரிதாபமா இருக்கே, இங்கேயே இத்தனை வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருந்தான் இறந்து போயிட்டான், சரி இவனை என்ன பண்றது இங்கே புதைச்சிடலாம், ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த மரத்தடியில் தானே இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க குழி தோண்டும் போது அங்க ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா எல்லாம் நிறைய தங்க காசு வைரம் வைடூரியம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விலையுயர்ந்த பொருட்கள் அதுக்குள்ள இருக்கு. அப்போ ஊர் மக்கள் சொல்றாங்க, அடடடா பாரு இந்த பிச்சைக்காரன் தனக்கு கீழே இருக்கிற இவ்வளோ பெரிய பொக்கிசத்தை வச்சுக்கிட்டு மேலே 1 ரூபா 2 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கான், ஆனால் இவ்வளோ பெரிய பொக்கிசம் தனக்கு உட்காந்துருக்கிற சீட்டுக்கு அடியில் தான் இருக்குதுங்கிறதே தெரியாம வெளியே வந்து இவன் இத்தனை வருஷமா பிச்சை எடுத்துருக்கிறானே, இந்த பக்கம் நீட்டின கையா அந்த பக்கம் நீட்டி இருந்தான்னா இவனும் ஒரு பெரிய பணக்காரனா வாழ்ந்திருக்கலாமே வாழ்நாளில், ஆனா வாழாமையே செத்து போயிட்டானே அப்படின்னு ஒரு கதையை நம்ம படிச்சோம், அதை ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான கதைங்கிறதுனால சொல்றேன். அதாவது ஈஸ்வரனா இருக்கிற நம்ம இடத்துல எல்லா வைபவமும் இருக்கு. எல்லா வைபவம்னா என்ன, தங்கம் பைடூரியம் பொண்ணு பொருள் நவரத்னங்கள் இன்பம் துன்பம் எல்லாமே நம்மகிட்டயே இருக்கு. ஏன்னா நீங்க பெட்டி தோண்டும் போது வெறும் பெட்டி மட்டுமா கிடைக்கும், மண்ணுக்கடில இருந்து மண்புழு வரும் பூச்சி வரும் கரையான் வரும் எல்லாம் தான் இருக்கும். அப்போ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நல்லது கெட்டது எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் சரியானபடி தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா ஜீவ சிருஷ்டியில் சாத்தியம் இல்லை. நீங்கள் உங்களை ஈஸ்வரன் உணர்ந்துட்டா போதும், இந்த படைப்பே உங்களுக்கு தான் மாறிடும். அப்போ ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுது. ஆனால் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை அந்த பிச்சைக்காரன் எப்படி அடியில் வச்சுக்கிட்டு வெளியே 1 ரூபா 2 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானோ அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நாமளாக இருந்துக்கிட்டு நம்ம வெளியே யார்கிட்டயாவது ஏதாவது செய்யுங்க உதவி பண்ணுங்க கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே துயரமா இருக்கு இந்த ஜோசியக்காரருடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அந்த ஜோசியக்காரருடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா இல்லை இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா இல்லை அந்த கோயிலில் இருக்கிற பெருமாளினுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா, நான் ஒவ்வொரு ஸ்தலமா போயிட்டு வரேன் இந்த ஸ்தலத்துக்கு போனால் புண்ணியம் வருமா அந்த ஸ்தலத்துக்கு போனால் புண்ணியம் வருமா அப்படி இப்படின்னு நம்ம வெளியே இருக்கிற விவகாரங்களில் அலைஞ்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது எதனாலன்னா அஜ்ஞானத்தினால. அதுக்கு என்ன உபமானம், அந்த பிச்சைக்காரன் வெளியே வர்றவங்ககிட்ட ஐயா கவனிங்கப்பா அம்மா எனக்கு 1 ரூபா போடுங்கம்மா அம்மா கொஞ்சம் பார்த்து கவனிச்சுட்டு போங்கம்மா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க பிச்சைக்காரன் அந்த மரத்தில் உட்காந்துட்டு. அப்போ அவன் கெஞ்சும் போது ஒரு ஐயா வருவார் ஒரு அம்மாவும் வருவாங்க. அது மாதிரி நீங்க கெஞ்சும் போது இங்க சிவனும் வரலாம் பெருமாளும் வரலாம். அப்போ இது மாதிரி நீங்க வெளியே கெஞ்சி அவங்க போடுற சின்ன சின்ன இந்த பிச்சை காசுகளை நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழலாம். 1 ரூபா வாங்கி கலெக்ஷன் போட்டு கோணி பையில் அடியில் அவன் போட்டுக்குவான், 10 ரூபா கொடுத்தாலும் கோணி பை அடியில் அவன் போட்டு வைப்பான், அது அவனுடைய விருப்பம், அது எவ்வளவு வேணா வர்றது அடியில் அடியில் போட்டு வச்சு மேலே உட்காந்துட்டு இருக்கான். அது மாதிரி உங்களுக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு இவ்வளவு செல்வம் கிடைச்சது அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல அது ஒரு மாதிரி வச்சுக்கலாம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்பதியில அது போயிட்டு வந்த பிறகு எனக்கு திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும்னு எனக்கு திருப்பம் வந்துருச்சு அதனால எனக்கு இவ்வளவு வாழ்க்கையில வசதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்க அனுபவிக்கலாம். ஆனா இதெல்லாம் எப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களதா இருந்துகிட்டு வெளியிருக்கிற மற்றவங்ககிட்ட பிச்சை எடுத்து வாழ்ற வாழ்க்கைக்கு ஒப்பீடு செய்யறாரு. ஏன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். ஏன்னா அவர் சொல்ற கான்செப்ட வந்து இங்க இண்டிவிஜுவலா மைண்டை பிரிச்சு வச்சுக்கிட்டு இந்த யூனிவர்சல் மைண்ட்ல இருந்து எல்லா வைபவமும் படைப்பே தன்னதுங்கிறது தெரியாம அனுபவம் தான் என்னதுன்னு நினைச்சுக்கிட்டு சுக துக்கத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா படைப்பே என்னதுங்கும் போது அதுல அனுபவிக்கிறது என்ன இருக்கு எல்லாமே என்னது தானேங்கிற அந்த வைபவம் வேற. இப்போ 1 ரூபா 2 ரூபா எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அதை வாங்கி நான் எனக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சவன் அந்த 1 ரூபா 2 ரூபா வாங்கி வாங்கி அவன் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்திருக்கலாம்ல, ஆனா அதுக்கு கூட அவனுக்கு மனசு வரல பாருங்க, அதை வாங்கி கோணி பையில அடியில போட்டு போட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்கான். அது மாதிரி தான் நாமளும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கொடுக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் அதுலயும் நமக்கு திருப்தி வரல. ஏன்னா இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு பாக்குறோம். அப்ப என்றைக்கு தான் இது நிறைவாகும்? என்றைக்கும் ஆகாது. அப்ப எப்ப நிறைவு ஆகும்னா, இந்த படைப்பே என்னதுன்னு தெரிஞ்சுட்டா நிறைவாயிடும். அப்ப அதுதானே இங்க நம்ம செய்ய வேண்டியது. இந்த படைக்கப்பட்ட பொருள் எனக்கு வேறாக இருக்கிற நிலைப்பாடு இருக்கிற வரைக்கும் எனக்கு துவைதம் இருக்கு, இருமைகள் இருக்கும். அப்ப இருமைகள் இருக்கிற வரைக்கும் நான் எதையாவது அடையணுங்கிற ஆர்வம் இருக்கும். அப்ப எனக்கு அது கிடைக்கட்டும் இது கிடைக்கட்டும், எனக்கு இது கிடைச்சா நல்லது அது கிடைச்சா கெட்டது அப்படிங்கிற அந்த இருமை மனப்பான்மையில தேடுது வெளிய மனசு. ஆனா இந்த ஞானம் வந்து விட்டா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ள இருக்கு, அந்த ஈஸ்வரனே நான் தான். ஆனா அஜ்ஞானத்தினால நான் என்ன ஜீவனா சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால என்னால சுகதுக்கத்தை தவிர வேற எதுவும் அனுபவிக்க முடியல. அப்படியே இருந்தாலும் அதிகமா துக்கம் தான் வருது. சுகம்னா சும்மா சின்ன சின்ன சுகம் வந்து போகுது. அப்படி இருந்தும் நான் எதிர்பார்க்கிற சுகம் வர்றதில்ல. நான் எதிர்பார்க்கிற சுகம் வந்து நிம்மதியான சுகம், நிலையான சுகம். ஆனா தற்காலிகமா வந்து போற சுகம் வேணா வருது. அது ஓரளவுக்கு நமக்கு அப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுத்துருது, அதுவே போதும்னு மனசு கொஞ்சம் நிறைவாயிடுது. பிச்சைக்காரன் வந்து இப்போ 1 ரூபா போடுங்கம்மா 1 ரூபா போடுங்கம்மான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா, 10 ரூபா ஒருத்தர் போட்டாரு, அடாரடா 10 ரூபா போட்டாரு அருமை அருமைன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைவான். ஆனா அந்த 10 ரூபா தற்காலிகமா தானே கிடைக்கும், எப்பயுமே 10 ரூபா கிடைச்சிட்டு இருக்குமா? அது மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்கள்னால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சாலும் அது நிரந்தர சந்தோஷமா? 10 ரூபா கிடைச்சி ஆகா 10 ரூபா கிடைச்சிருச்சுன்னு பிச்சைக்காரன் சந்தோஷப்படுறதுக்கும், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் வைடூரியம் நவரத்னங்கள் எல்லாம் தங்க காசுகளும் அவனுக்கு கீழே இருக்கிறத அவன் கவனிக்காம இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு அஞ்ஞான நிலை காரணமோ, அது போல இங்கு நாமும் நம்மிடத்திலேயே எல்லா சௌகரியங்களும் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல இதுதான் சுகம்னு சொல்லிட்டு அற்ப சுகங்களில் ஆசை கொண்டு அதுவே நித்தியம் நிரந்தரம் என்பதாக வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு அறியாமை வாழ்க்கையை வாழுகின்ற வரைக்கும் நம்ம இடத்துல ஜீவ சிருஷ்டியில அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கும், அங்க படைப்புங்கிறது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில நிகழாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்ணுது. அப்ப இங்க அதைதான் இந்த ஸ்லோகத்துல இப்படி புரிய வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா மனம்தான் இங்க வந்து இந்த மாதிரி நம்மளை மாற்றி புரிய வச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதாவது ஈஸ்வர சங்கல்பம் வந்து சிருஷ்டி, தனி மனிதனுடைய ஜீவ சங்கல்பம் வந்து அனுபவம். அதுக்கு என்ன காரணம்? ஈஸ்வரன் ஏன் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணான்னா மாயா சக்தி. ஆனா நான் ஏன் இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன்னா என்னுடைய மனோசக்தி. அப்ப இந்த நிலையில நான் வந்து தவறான புரிதல்களை அதை மனதில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதன் மூலமா சுக துக்கங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் இந்த உலகத்தை மாற்ற வேண்டியது கிடையாது, மனசை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், சுபிச்சமா மாறும். மனசை மாத்திக்கிறதுனா என்ன? நான் இவ்வளவு நாள் ஜீவன் ஜீவன்ட்டு அல்பமா வாழ்ந்துட்டு இருந்த என்னுடைய மனசுக்கு நான் ஈஸ்வரன் புரிஞ்சுட்டா போதும், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க புரிய வைக்கிறார். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் இந்த ஜீவத்துவமான மனசு வந்து ஏத்துக்காது. ஏன்னா அப்படி ஏத்துட்டு இருந்தா அப்புறம் எவ்வளவோ பேர் வாழ்க்கையில மாறி இருப்பாங்க, மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க இல்லையா? அது மேக்சிமம் நடக்கிறது இல்லை. நாமும் நிறைய இடத்துல பார்த்துட்டோம், நிறைய பேர் பார்த்துட்டோம், சும்மா கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு திருப்பி அவங்க அந்த ஜீவத்துவத்திலே தான் இருப்பாங்க, ஈஸ்வரன் நிலைக்கு வரமாட்டாங்க. அப்ப அதனால இங்க வந்து இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மோகத்தை நீக்க வேண்டும், மனதை தூய்மைப்படுத்துவதற்கான பாதையில் நம்ம பயணிக்க வேண்டும், ஆத்ம ஞானம் பெறுவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். இது இருந்தால் மட்டும்தான் நாம இந்த பிறவி பெருங்கடலை கடந்து ஈஸ்வர நிலைக்குள்ள எளிதா நுழைஞ்சி பிறவா பெருநிலை அடைய முடியும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல சுற்றுவதை தவிர வேறு வழியே கிடையாதுங்கிறதையும் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 19வது ஸ்லோகம். துவைத விவேகத்துல அப்படியே ஒவ்வொன்றையும் புரிய வைக்கிறார், ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா துவைதம் என்றால் இருமைகள், இருமைகள் என்றால் நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்ற இரண்டு விஷயங்கள் தான், வேற ஒன்றும் இருமைகள் கிடையாது. இருமைகள் அப்படின்னா நீங்க எதை இருமைகள் எடுத்து பார்க்குறீங்க? ஒரு சுகம் ஒரு துக்கம் இதுதான் இருமையான்னா, மிகப்பெரிய இருமையே வந்து நான் வேறு ஈஸ்வரன் வேறுங்கிற அந்த இருமைக்குள்ளதான் இத்தனை இருமைகளும் வருது. அப்ப நீங்க ஈஸ்வரனே நான் ஒருமைக்குள்ள வந்துட்டா இங்க பிரிச்சு பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் எனக்குள்ளதான் இருக்குது. அப்ப எல்லாம் நானா இருக்கிற என்னுடைய விஷயத்துல நான் எதை போய் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பிரிச்சு பார்ப்பேன், அல்லது இது எனக்கு வேணும் அது எனக்கு வேண்டான்னு அதை விருப்பு வெறுப்பு காட்டுவேன். ஏன்னா எல்லாம் என்னுடையது. அப்ப அப்படியே நான் அதை அக்செப்டன்ஸ் கொடுத்துருவேன். அது ஈஸ்வர நிலை. அதை புரிஞ்சுக்கணும்ன்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த 19வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஈஸ்வர நிர்மிதம் அந்யாத்தவ் வஸ்துன்ய கவிதே ஸ்திதே போக்திரு தீவிரத்தி நானாத் தத் போகோ பகுதா இஷ்யதே. அதாவது ஈஸ்வர நிர்மிதம்னா ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட வஸ்துனி ஏக்க விதே ஸ்திதேன்னா, ஒரே மாதிரி பொருள் இருந்தாலும் போக்த்ரு அனுபவிப்பவன் இருக்கிறான் அல்லவா இந்த ஜீவன், அவன் என்ன பண்றான், போக்த்ரு தி விருத்தி நாத்வாத் அப்படின்னா மனசு இந்த புத்தி இந்த ரெண்டு விருத்திகள்ல பலவாறாக பிரிச்சு பார்க்கறான். அப்படி பிரிச்சு பார்த்து அதன் மூலமா போகம் பண்றான். போகம்னா அனுபவம் என்ற அர்த்தம். போக்தான்னு சொல்றோம் இல்லையா, போக்தான்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல அனுபவித்தல், கர்த்தான்னா செயல் செய்பவன். அது மாதிரி போகம் அப்படின்னா நமக்கு அனுபவம், நம்ம அனுபவிப்பதை போகம் என்று சொல்றாரு. தத் போகோ பகுதா இஷ்யதே, பல வகையான அனுபவங்களை இங்கே ஜீவன் அடைகின்றான் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப திருப்பி அதே சப்ஜெக்ட் தான், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு. என்ன மாதிரி மாற்றம் பண்றாரு அப்படின்னா, இப்ப ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் வந்து ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பேதமை கிடையாது, அபேத நிலையில அவன் இருக்கிறான், அவன் பேதமை பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுடைய மாயாசக்தியினுடைய படைப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால இதுல இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிற பேதமே அவன்கிட்ட இல்லை, அதனால அபேத நிலை அவனுது. ஆனா நாம தான் வந்து ஜீவ சிருஷ்டிக்குள்ள வந்து அனுபவிப்பவனா மாறிட்டதுனால எனக்கு சுகம் கிடைச்சா போதும், துக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சுகமும் துக்கமும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஜீவத்துவத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய மனசுல அந்த இருமைகள் இருக்கிறதுனால நம்ம கிட்ட சுகமும் வரும் துக்கமும் வரும். அப்ப இங்க சுகம் துக்கம் என்ற விருத்திகள் வந்து ஜீவத்துவத்தில் இருக்கிற வரைக்கும் நீக்கிக் கொள்ள முடியாது. அப்ப நீக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், எனக்கு சுகமும் வரக்கூடாது துக்கமும் வரக்கூடாது, நான் நியூட்ரலா இருக்கணும் நீங்க விருப்பப்பட்டா என்ன பண்ணணும், நீங்க ஜீவன்கிறத விட்டுட்டு நான் ஈஸ்வரன்கிற ஒரே நிலைக்குள்ள போகணும். அப்ப அந்த நிலை உங்களுக்கு நடந்தா மட்டும்தான் நீங்க இந்த பிறவி பெருங்கடலையே கடக்க முடியுங்கிறத நம்ம ஏற்கனவே சாந்தோக்கி உபநிஷத்துலயும் இதை பத்தி ரொம்ப நேரம் பேசியிருக்கிறேன். இந்த ஈஸ்வர ஜீவ பேதமைக்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது நான் அந்த காரண சரீரத்தை எடுத்து பேசினேன் ஒரு டைம் உங்களுக்கு. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது தான் ஈஸ்வரனுடைய காரண சரீரம். இப்போ நமக்கு வந்து தனிப்பட்ட ஜீவ சரீரம் வந்து ஸ்தூல உடல் இருக்கு, மனசுங்கிற சூட்சும சரீரம் இருக்கு, ஆனால் காரண சரீரம்ங்கிறது நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம பல பிறவிகளாக சேர்த்து வச்சிருக்கிற ஒட்டுமொத்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள் எல்லாம் ஈஸ்வரனிடத்துல இருக்கு. அப்போ அந்த ஈஸ்வரனிடத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு அடுத்த பிறவிக்கு நமக்கு எதாவது வேணும் வேண்டாங்கிறத எடுத்துட்டு வர முடியும், பிராரப்த கர்மத்துக்கு வர முடியும். உங்ககிட்டயே இருந்ததுன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க காரண சரீரமும் உங்ககிட்டயே இருந்தா என்ன ஆகும்னா, இப்ப நீங்க பார்த்து என்ன பண்ணலாம், எனக்கு நல்லது மட்டும் நடந்தா போதும் கெட்டதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு நீங்க இருக்கிறதுல பெஸ்டா இருக்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவி எடுத்துட்டு வந்துடலாம்ல, அப்படிலாம் வர முடியாது. ஏன்னா இங்க அந்த செலக்ஷன் பண்ற ஆப்ஷன் உங்ககிட்ட இல்லை. ஏன்னா நீங்க தனி மனமா இருந்து இந்த ஆசைக்குள்ள மாற்றுறதுனால உங்களுக்கு பிறவி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க எப்ப ஈஸ்வரன் தான் நான் நீங்க உங்களை இந்த மாதிரி தனித்த அபிமானத்திலிருந்து விடுவிச்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு பிறப்பு கிடையாது. ஏன் பிறப்பு கிடையாது, நீங்க ஈஸ்வரனா மாறிட்டீங்க. அப்ப ஈஸ்வரனா மாறினதுக்கு அப்புறம் இங்க தனி ஜீவனுக்கு என்ன வேலை இருக்கு, தனி மனசுன்னு சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு, எல்லாமே ஈஸ்வரனா இருக்குது. அப்ப ஈஸ்வரனே யாரு, மாயா தானே. அப்போ நீங்க அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்க உண்மையிலேயே படைப்பும் இல்லை ஒன்றுமே இல்லை, எல்லாம் என்னுடைய வைபவம் அப்படின்ட்டு பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாகிய மாயா சக்திய தன்னுடைய மகாசக்தியா வைபவ சக்தியா உணர்ந்தா போதும், நாம் பிரம்மம் என்ற நிலையில எப்போவும் நிற்கலாம். அந்த நிலைய ஈஸ்வர நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த அனுபவத்துக்குள்ள, நான் தான் இந்த படைப்புக்கு காரணம், மாயா சக்தி தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்கு, இந்த படைப்பு எனக்கு வேறாக இல்லை, நான் இருப்பதினால்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாம் உங்களுக்கு கிளியரா வருதுன்னா நீங்க ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா அதெல்லாம் வரல, எனக்கு சுகம்தான் இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் போனா துக்கம் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஜீவத்துவத்துக்குள்ள இருக்கீங்கிற அர்த்தம். அப்ப இங்க அவரவர்களே வந்து தனிப்பட்ட முறையில ஆராய்ச்சி பண்ணி பாத்துக்கணும். இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் படிக்கிறது மட்டும் பத்தாது, சுய விசாரம் பண்ணணும். அதாவது பாடம் வந்து வேதாந்த பாடங்களை வந்து கதை கேட்கிற மாதிரி கேட்டு போக கூடாது. இந்த பாடங்கள் எல்லாம் படிக்கும் போது இங்க சாஸ்திரம் சொல்றதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், நாம வந்து சாஸ்திரம் சொல்லபடி நம்ம நடைமுறைக்கு வந்துட்டோமா, நம்ம வாழ்க்கையை மாத்திட்டோமா, கொஞ்சமாவது மாத்திட்டோமா, சாதன சதுஷ்டயத்துக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டு உங்களை நீங்க திருத்திக்கணும். அப்பதான் இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியும். ஏன்னா நீங்க இன்னும் ஜீவத்துவத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தா அடுத்த பிறவி வந்துடும். ஏன்னா ஜீவிதம் அப்படிங்கிறது என்ன, அனுபவம் தானே. ஜீவிதம் என்றாலே அனுபவம். அப்ப இங்க நீங்க நல்லதும் கெட்டதும் அனுபவம் பண்றதுக்காகத்தான் இந்த ஜீவத்துவம் ஜீவன் அப்படிங்கிற நிலைப்பாடே இருக்கு. ஆனா ஈஸ்வரன் அப்படின்னா அங்க அனுபவம் கிடையாது. ஏன்னா அவன் தான் படைக்கிறான். அவன் படைப்பும் எப்படி படைக்கிறான், மாயை. மாயைனா என்ன, சாயல் தான், வெறும் சாயல், நிழல் தான். அப்ப அந்த நிழல்ல என்னத்தை போய் அடையிறதுக்கு இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அந்த நிலை புரிஞ்சிட்டா அப்படியே எல்லாவற்றையும் கடந்து போவான். அந்த நிலை தான் இங்க ஞானிகள் எல்லாம் வாழ்றாங்க. அது கொஞ்சம் அப்டேட் ஆகிற மைண்டுக்கு தான் அந்த நிலைக்கு போக முடியும், ஈஸ்வர நிலைக்கு போக முடியும். அப்போ அந்த ஈஸ்வர நிலைக்கு போனால் தான் காரண சரீரமாகிய சஞ்சித கர்மாவையும் அழிக்க முடியும்னு நான் சொல்லி கொடுத்தேன். போன தடவை நான் சாந்தோக்கிய உபநிஷத்தை எடுக்கும்போது, இப்போ நீங்கள் வந்து பிறவி சக்கரத்தை கடக்கிறதுங்கிறது எப்படிங்க அப்படின்னா, காரண சரீரம் அழிக்கப்படணும், காரண சரீரம்ங்கிறது ஈஸ்வரர்கிட்ட இருக்குது, அப்போ அங்கே போகிறது எப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கு அந்த வழிமுறைகள் எல்லாமே சாந்தோக்கிய உபநிஷத்தில் நிறைய பேசியிருக்கோம். அப்போ இந்த ஸ்லோகம் இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, உலகம் வந்து பொதுவானதாக இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்குது, ஆனால் அனுபவங்கள் வந்து பல வகையாக இருக்குது. அப்போ ஏன் ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுக்குது, ஒருத்தனுக்கு இன்பத்தை கொடுக்குது? மனம் வேறுபாடு தான், அப்போ எண்ணம் வேறுபாடு தான், அப்போ அதனால் அனுபவம் வேறுபட்டு காணப்படுகிறது. அப்போ இங்கே போக்த்ரூ தி விருத்தி அப்படிங்கிற வார்த்தையில் என்ன சொல்கிறாரு, அனுபவிப்பவனுடைய வாழ்க்கையிலே விசய சுகங்கள் ஒருவனுக்கு சுகமாகவும் ஒருவனுக்கு துக்கமாகவும் இருப்பதற்கு காரணம் அவன் உருவாக்கி வைத்திருக்கின்ற உலகம். அப்ப அது அவனுடைய மனம் சார்ந்த உலகம் அப்படிங்கிறத ஈஸ்வர சிருஷ்டிக்கும் ஜீவ சிருஷ்டிக்குள்ள வித்தியாசத்தை இங்க புரிய வச்சுட்டாரு. அப்ப இதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு வரணும். அப்ப இதை ஒவ்வொரு முறையும் நம்ம திருப்பி அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஈஸ்வரன் கிட்ட எந்த அனுபவமும் கிடையாது, அவன் ஒரு மாயா சக்தியில சாயலா இருக்கிறான். ஆனா ஜீவன் தான் வந்து தன்னை தனித்துவப்படுத்திக்கிட்டு ஏதோ நான் சுகம் அடைகிறேன் துக்கம் அடைகிறேன்ட்டு அந்த இருமைகளுக்குள்ள சிக்கிறான். அப்படி சிக்கிறதுனால அவனுக்கு வந்து பல வர அனுபவங்கள் ஏற்படுது. அந்த அனுபவங்கள் தான் அவனுக்கு துக்கம் ஒரு டைம் கொடுக்குது, ஒரு டைம் சுகம் கொடுக்குது. சுகம் கிடைச்ச உடனே ஆஹா இதல்லவா சுகம் அப்படின்னு மயங்குறான். அந்த மயக்கத்துல கொஞ்ச நாள் இருக்கிறான், அப்புறம் ஒரு அடி விழுது, அடி விழுந்த உடனே துக்கம் வந்துடுது. துக்கம் வந்தோடனே அடடா இதுவல்லவா துக்கம், நான் இவ்வளவு நாள் இப்படிதானே சுகம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப இவ்வளவு பெரிய அடி தாங்க முடியல, அப்ப என்ன காரணம் அப்படின்னு அப்பதான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன். அப்புறம் உடனே ஜோசியக்காரர்கிட்ட ஓடுறான். அப்போ உடனே ஜோசியக்கார் பார்த்துட்டு சனி தசை ஆட்டி படைக்குதுப்பாங்கிறாரு. அப்போ உடனே சனிக தசைக்கு என்ன பரிகாரம்னு கேட்குறான். அப்போ இங்கே போங்கங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் அதை இதை இழுத்து போட்டுக்கிட்டு விவகாரத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் தான் இங்கே பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் உண்மையான நிலையா அப்படின்னா இல்லை. நமக்கு வந்து சுகத்துக்கம்ங்கிற அனுபவத்துக்குள்ளே வந்து போகுது. ஏன் வந்து போகுது? நம்ம ஜீவனாக இருக்கிற வரைக்கும் வந்து தான் போகும். அது நீங்கள் உங்கள் மனதில் வந்து நீங்கள் சனி பகவான் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் சனி பகவான் மூலமாக நல்லது கெட்டது நடக்கும். நீங்கள் வேற ஏதாவது ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டு அது வழியாக எனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு நம்பினாலும் அது மாதிரியே நடக்கும். எல்லாம் உங்கள் மனசே தான் சனி, உங்கள் மனசே தான் புதன், உங்கள் மனசே தான் கேது. அப்போ நீங்கள் வந்து இங்கே எப்படி இருக்கிறீங்கிறது உங்கள் மனத்துக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் வாழ்க்கை இருக்கு. அப்போ மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறத சிம்பிளாகவும் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதை ரிஷிகளும் அஷ்டாவக்ர கீதை போன்ற நூல்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் மதி எதுவோ உன் கதி எதுவேன்னு சொல்லிடுச்சு. அப்போ நீங்கள் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்கள் மதி எதில் இருக்குன்னு பாருங்க. ஈஸ்வர நிலைக்குள்ளே போனால் உங்களுக்கு அத்தனையும் உங்களுது. ஆனால் நீங்கள் ஜீவத்துவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டால் யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும், சனி பகவான் ஏதாவது நல்லது பண்ணி விடுப்பா, நான் எள்ளு பொட்டலம் போட்டு விடுறேன், நான் வரேன், சனிக்கிழமை சனிக்கிழமை உன்னை வந்து பார்க்குறேன், கொஞ்சம் மறந்துடாது, என்ன என்னுடைய கஷ்டத்தை கொஞ்சம் தீர்த்து வையே, நான் சனிக்கிழமை வரும்போது அவசியம் எள்ளு பொட்டலம் வாங்கிட்டு வந்துடுறேன், அந்த எள்ளு போட்ட உடனே நீ எனக்கு அருள் புரிஞ்சிடணும், இதுதான் நமக்குள்ள அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போய் எள்ளு போட்டில் போடுறதுனால சனி பகவான் நமக்கு அருள் புரியறானான்னா நம்ம மனசு தான் அருள் புரியறான்னு நினச்சிக்குது. அப்போ நமக்கு கொஞ்சம் மாற்றம் நடந்த உடனே சனி பகவான் அருள் புரிஞ்சிட்டாரு அப்படின்னு நம்புது. அப்போ இதெல்லாம் மைண்டினுடைய பிளே தான். அப்புறம் அதையும் ஒழுங்காக செய்யலைன்னா சனி பகவான் சரியில்லை, அப்போ இவருக்கு பவர் பத்தலை, அப்போ இந்த சனி வந்து இந்த ஊரில் கொஞ்சம் பவர் கம்மியாக வச்சுருக்காங்க, அநேகமாக இதை பிரதிஷ்டை பண்ண இவர் சரியில்லை போல் இருக்கு, நான் இங்கிருந்து நேராக கிளம்பி திருநள்ளாரே போகிறேன், அங்கே தான் பவர்ஃபுல் சனி அப்படின்ட்டு அங்கேயும் போயிட்டு வேணா அங்கேயும் தரிசனம் பண்ணுறவங்க அங்கேயும் வந்து பரிகாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாம் மைண்டு தான். மனசில் நீங்கள் இப்படி ஒன்று இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பிக்கை நடைமுறை ஆகும். அந்த நம்பிக்கை நடைமுறையில் வரும்போது அது உங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு சுகமும் இருக்கலாம் துக்கமும் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அற்ப விஷயங்களில் அனுபவங்கள் அடைவதை வேண்டாம். ஏன்னா அது ஜீவ சிருஷ்டி, நீயோ ஈஸ்வரன் அல்லவா, அப்ப உனக்கிடத்திலே எல்லாம் இருக்கும்போது நீ ஏன் போய் சின்ன சின்ன விஷயங்கள்ல அற்பத்தனமா ஆசைப்பட்டுக்கிட்டு அதுல ஒரு சங்கடத்தையும் நடைபெறுத்துக்கிற, அப்புறம் சந்தோஷத்தையும் நடைமுறைப்படுத்துகிற, அதெல்லாம் தற்காலிகமா வந்து போற சுகத்துக்கங்கள். ஆனால் சாஸ்வதமா என்றென்றும் சத்தியமா எது இருக்கோ அது என்றென்றும் ஆனந்தமா இருக்கு, அதுதான் சத்து சித்து ஆனந்தம். அப்ப அதுதான் நீ அப்படின்னு நமக்கு இங்க புரிய வைக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். அப்போ இங்கே உலகம் ஒன்று, அனுபவங்கள் பல, அதற்கு காரணம் மனவிருத்தி. அந்த மனோவிருத்தி தான் பந்தத்துக்கு காரணம். அப்ப அந்த பந்தம் என்ன? அஜ்ஞானம்தான். நாம் வந்து ஈஸ்வரன் தெரிஞ்சிட்டா நான் இங்க பற்றுவதற்கு ஒன்றும் இல்லை, ஆனா நான் தனி மனிதன்ங்கிறதுனால நான் எல்லாத்தையும் பற்ற ஆசைப்படுறேன், பந்தம். அப்ப இதை திருக்குறள் சொல்லுதுன்ட்டு நான் ஏற்கனவே அந்த குறளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னு அந்த குறள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் நான் திருப்பி திருப்பி அந்த குறள் சொல்றேன்னா, அப்ப புரியலன்னா இப்பவாது புரியுதான்னு பாருங்கிறேன். ஏன்னா திருக்குறள் 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரால புரிஞ்சிக்க முடியல. நான் 2 டைம் சொன்ன உடனே நீங்க புரிஞ்சுக்குவீங்களான்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க? முடியாது. ஏன்னா 2000 ஆண்டுகளா திருவள்ளுவர் வந்து திருக்குறள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸ்கூல்ல சேர்ந்த உடனேவும் திருக்குறள் பாடத்திட்டம் அப்பெல்லாம் இருந்தது, அப்பவும் நம்ம படிச்சோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து திருக்குறள் படி வாழல. இப்ப நான் வந்து 2 கிளாஸ்ல திருக்குறள்ல வந்து பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்குன்னு சொன்ன உடனே அடடா அருமையான குறள் சொல்லிட்டாருப்பா, இன்னைக்கு நான் பற்று விட்டுறேன்னு மாறிட போறீங்களான்னா முடியாது. ஏன்னா நமக்கு புரியல எது பற்றற்றான் பற்று, யாரை பற்றுனோம், அப்ப யாரை பற்றினால் நம்ம இடத்துல இருந்து பற்று விடுபடும். ஈஸ்வரன் தான் பற்றுனோம், ஏன்னா அவன் தான் பற்று இல்லாம இருக்கிறான். ஏன் பற்ற மாட்டேங்கிறான்? அவனுக்கு தெரியும் இது மாயேன்ட்டு. இப்ப நான் கண்ணாடியில் தெரிகிற உருவத்தை வந்து நான் பற்றிக்குவேனா? இப்ப நான் போய் பாக்குறேன், கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரியுது, அடடடா ஒரு அருமையான ஆள் நிக்கிறான்ட்டு போய் கட்டி பிடிச்சிக்குவேனா? அது மாயை தோற்றம், மாயா மித்தியா தோற்றம். அப்ப நான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்? சரி அது நான் இருக்கிறதுனால இருக்குது அப்படின்னு நான் கடந்து போவேன். அது மாதிரி ஈஸ்வரன் என்ன பண்றான்? இந்த மாயா உலகத்தை சிருஷ்டி பண்ணாலும் மயங்க மாட்டான், கட்டி பிடிச்சிக்க மாட்டான். ஆனா ஜீவன் என்ன பண்றான்? தனக்குள்ள காஸ்மிக் இன்டலெக்ட வாங்கிக்கிறான். கண்ணாடிதான் என்னுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டுது, ஆனா என்ன போலவே ஒரு உருவம் கண்ணாடிக்கு வந்துருச்சுன்ட்டு கண்ணாடி நினைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? கண்ணாடிக்கு ஒரு ஆணவம் வந்துருமா இல்லையா? இப்ப நான் வச்சிருக்கிற கண்ணு தான் கண்ணாடிக்கும் இருக்கு, நான் வச்சிருக்கிற மூக்கு தான் கண்ணாடியில் இருக்குது, நான் வச்சிருக்கிற ஹேர் ஸ்டைல் தான் கண்ணாடியில் இருக்கு. அப்ப என்ன மாதிரியே கண்ணாடியில ஒரு உருவம் இருக்கு, ஆனாலும் அந்த கண்ணாடி என்ன நினைக்குது? அவரை மாதிரியே நான் இருக்கிறேன்னு நினைக்கிறது பதிலா நான் தான் அவன் அப்படிங்கிற ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஜடப்பொருள்ங்கிறதுனால அது கிரியேட் பண்ணாது. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டா கண்ணாடிக்கு ஒரு ஆணவம் வந்துடும் இல்லையா? அது மாதிரி இங்க காஸ்மிக் இன்டலெக்டை வந்து ஜீவன் வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு இவனுக்குள்ள ஒரு ஆணவம் வருது. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தான், அது பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால இவன் உயிர் பொருளா இருக்கிறதுனால அந்த ஆணவத்தை பெருசு பண்ணிக்கிறான். ஆனா பட் இங்க என்ன பியூட்டின்னா, இங்க உயிர் பொருளா இருக்கிறான் வரான் போறான் அப்படிங்கிறத விட இருப்பது அது மட்டும்தான். இங்க வருவதும் இல்லை போவதும் இல்லை, அப்படி நம்ம ஏமாந்து போய் நமக்கு வந்து இந்த விவகாரத்தை பிடிச்சிக்கிறது இல்லை, மறைக்கப்பட்டிருக்கு. என்னை எனக்கு தெரிய விடாமல் இந்த ஈஸ்வர மாயா வந்து ஆவரணம் விட்சேபம் என்ற 2 சக்திகள் மூலமாக மறைத்து விடுகிறது. என்னை பிரம்மம் என்று உணர முடியாமல் மறைக்கிறது. உலகத்தை உண்மை என்று தோற்றுவித்து ஏமாற்றுகிறது. அப்ப இங்க தோன்றுவதும் மறைவதும் மாயையின் விளையாட்டு. அப்ப இது புரிஞ்சிட்டா போதும் நாம இங்க எண்ணத்துக்கு மயங்கிறதுக்கு இருக்கு, எண்ணத்தை பற்றுறதுக்கு இருக்கு. அப்ப இந்த திருக்குறளுக்கு விளக்கம் புரியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல அதை எடுத்து நம்ம புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தோட அந்த திருக்குறளையும் எடுத்து சொல்றேன். ஏன்னா ரெண்டும் சேம் தான். இவர் வந்து சான்ஸ்கிரிட்ல இவ்வளவு விளக்கமா எடுத்து இங்க கொடுக்குறாரு, திருவள்ளுவர் அவருடைய தமிழ் மொழியில அற்புதமா அங்க எடுத்து அவர் கொடுக்குறாரு. அப்ப புரிதல் நம்ம கிட்ட என்ன, ஏதோ ஒண்ணு இருக்குன்னா மனசு விரும்பும், அதுதான் நான் தெரிஞ்ச பிறகு அங்க விரும்புறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை. இப்ப என்னையே நான் இப்ப பார்த்தாலும் அருமை ஆனந்தம் அற்புதம் அழகு அப்படின்னு என்னையே நான் பாராட்டிக்கிட்டு இருப்பேனா? என்னை பத்தி நான் கேரே பண்ணிக்க மாட்டேன். ஆனா எனக்கு வேறாக ஒரு பொருள் இருந்துட்டா அது சூப்பர் அருமை அற்புதம் ஆனந்தம், எனக்கு இது மாதிரி ஒரு பொருள் இல்லை, நீ இந்த மாதிரி வச்சிருக்கியா அப்படி இப்படி நம்மள 1008 அனுபவங்களுக்கு உட்படுத்த பார்க்கும். அப்ப இதுதான் அஜ்ஞானம். அப்ப இங்க இருப்பது ஒன்றே, அது 2 போல தெரிவதனால் இங்கு மனம் மயங்கி இவ்வாறு பல அனுபவங்களுக்கு உட்படுகிறது. ஆகவே இந்த அஜ்ஞானம் எப்பொழுது மனதை விட்டு நீங்குகிறதோ அப்பொழுது நானே அந்த அறிவு என்ற உண்மை நிலை நமக்கு உணரப்படும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. இது வந்து 19 நிறைவாகுது. அடுத்து ஸ்லோகம் 20. ருஷ்யத்யேகோ மணிம் லப்வா கிருத்யத்யன்யோ ஹலாபதஹ பசியத்தி ஏவ விரக்தோ அத்ரன ஹிஷ்யத்தின குப்பியதி. இங்க என்ன சொல்றாருன்னா, ஹிஷ்யத்தினா மகிழ்கிறான் ஒருவன், எப்படி மணிம் லப்துவா, மற்றொருவன் அதை இராததனால் கோபப்படுகிறான். அப்ப பற்றற்றவன் பார்த்து கொள்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க பேசுறாரு. அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து அவர் எதை பிடிக்கிறதா சொல்றாருன்னா, ஹிருஷ்யத்யேகோ மணிம் லப்துவாங்கிறார். மணிம்னா அதாவது ஒரு பொருளை பற்றுவது எப்படி பற்றுறது அப்படின்னா, அவனுக்கு ஒரு விருப்பமான வைரக்கல்லோ வைடூரியமோ அந்த மணி அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது மணின்னா நம்ம வந்து என்ன மணின்னு அவர் இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, மணிங்கிற வார்த்தை வந்து ஜெம்ஸ், அதாவது ஸ்டோன்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோன்ஸ்னா வைரம் வைடூரியம் நவரத்ன கற்கள் எல்லாம் பயங்கரமான வேல்யூ இல்லையா, அதுக்கெல்லாம் சரியான வேல்யூ இருக்கு. அப்போ அது மாதிரி ஒரு விலையுறந்த மணியை ஒருத்தன் பார்க்குறான், அதை அவன் அடைஞ்ச உடனே அவன் பயங்கரமான சந்தோஷம் அடைகிறான். ஆனால் இன்னொருத்தருக்கு அது கிடைக்கல, அதனால அவன் கோவப்படுறான். பற்றற்றவன் வந்து ரெண்டுலையும் சம்மந்தப்படாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இங்கே மூணு விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது ஒருத்தன் வந்து அதை அடைஞ்சதுனால சந்தோஷம், ஒருத்தனுக்கு அதை அடைய முடியலன்னு துக்கம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அடையாட்டியும் ஒன்றும் இல்லை, அவன் கவலைப்படாமல் இருக்கிறான். அவன் தான் உண்மையான பற்றற்றவன். அவனுக்கு வந்து அவன் முன்னாடியே வைரக்கல்லே கிடந்தாலும் அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான், அதை அப்படியே கம்முன் பார்த்துட்டு இருப்பான். அதை ஒருத்தன் எடுத்துட்டான்னா அப்பவும் அவன் வருத்தப்பட மாட்டான், எடுத்துட்டு போகிறான்னு நினைப்பான். எடுக்கலைன்னாலும் அதை பற்றி இல்லை. ஆனால் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், எடுக்கிறத பார்த்துட்டான்னு வைங்க, ஐயோ அவனுக்கு அந்த பொருள் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அங்கலாப்பு பட்டுக்கிட்டு வயிறு வயிறு அடிச்சுக்குப்பான். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா நான் எடுத்துருப்பேன் அந்த தங்க காசு அல்லது அந்த வைரக்கல்ல, அவன் எடுத்துட்டானே பாரு அவனுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா கிடைச்சவன் சந்தோஷம் அடைகிறான், கிடைக்கலங்கிறவன் துக்கம் அடைகிறான். துக்கம் மட்டும் இல்லை கோபமும் படுறான். ஆனா இவர்கள் இருவருக்கும் இடையில ஒருத்தர் இருக்கிறான், அவன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் நிலைக்குள்ள போயிட்டா இங்க இந்த உலகத்துல இது மாதிரி விவகாரங்கள் நடக்கும். அதனால ஈஸ்வரன் வந்து மகிழ்ச்சியும் அடைகிறதில்ல, கோபமும் படுறதில்ல, துக்கமும் படுறதில்ல. ஏன்னா அவன் மாய உலகம் தெரிஞ்சுக்கிறதுனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்போ வேடிக்கை பார்க்கறத நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஈஸ்வர நியதிங்கிறது என்னன்னா, இங்கே உலகத்தில் எது வந்தாலும் போனாலும் அது சுகம் துக்கம்ங்கிறது மனசு தான் பார்க்குது. ஆனால் ஈஸ்வரனிடத்தில் அது வெறும் தோற்றம். அப்போ நீங்கள் ஈஸ்வர நியதிக்குள்ளே இருக்கிறீங்கிறத உங்களை நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சுக துக்கத்தை வச்சு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு சுகம் வருதுனாலும் ஆடக்கூடாது, உங்களுக்கு ஒரு துக்கம் வருதுனாலும் கலங்கக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஈஸ்வரன். ஆனால் உங்களுக்கு சுகம் வந்த உடனே ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறதும், சுகம் போயிட்டு உடனே ஒரு துக்கம் வந்துடுதுன்னு தவண்டு தவண்டு அழுகுறதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீவன் அஜ்ஞானி. ஏன்னா உங்களுக்கு அந்த விருப்பு வெறுப்பு இருக்குது, ஆசை பாசங்கள் இருக்குது. அப்போ உங்களால் ஒரு விஷயத்தை வந்தால் சந்தோஷம் தாங்க முடியல, போனால் இழப்பை ஏற்றுக்க முடியல. அப்போ இதுக்கு காரணம் என்ன, ஜீவத்துவம் தான் காரணம், அஜ்ஞானம் தான் காரணம். அப்போ ஈஸ்வர நிலைக்குள்ள நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா இங்கே சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை, சமநிலை இருக்கும். அப்போ சமநிலை இருக்கிறவன் தான் விரக்தன்னு பேர். அதாவது ஒருத்தன் கர்த்தா ஒருத்தன் போக்தா அப்படிங்கிற நிலையில் எனக்கு செயல் செய்வதற்கும் ஒன்றும் இல்லை அடையிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அது நிகழ்வில் இருக்குது அப்படிங்கிறது அப்படியே மாய விளையாட்டை வேடிக்கை பார்க்குறவன் தான் ஈஸ்வரன் என்கிற நிலையை இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் அவரவர்கள் மனதின் நிலையை பொறுத்தது என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். அதை தான் ராகத்வேஷம் என்று சொல்கிறோம். அப்போ அதை விருப்பு வெறுப்புன்னு தமிழில் சொல்கிறோம். அந்த விருப்பு வெறுப்பு மூலம்தான் சந்தோஷம் துக்கம் என்பது வருகிறது. ஆனால் பற்றற்ற ஞானிக்கோ இங்கு சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை, ஏனென்றால் அவன் மனமானது சமநிலையில் இருக்கு. அதாவது ஞானிக்கு மனசு போயிடல, மனசு வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன, அறிவா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அங்கே பற்றுவதற்கு ஒன்றும் இல்லை, ஈஸ்வர நிலையில் அது மாயைன்னு புரிஞ்சிச்சு. அப்போ மாயைன்னு புரிஞ்ச பிறகு அங்கே இது வேணும் வேண்டாங்கிற பற்று இருக்காது, அப்படியே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த நிலை வந்து இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அப்போ இங்கே சமநிலை உள்ளவன் ஞானி என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று கிடைத்தால் சுகம் அடைவதும், ஒன்று கிடைக்கவில்லை என்றால் துக்கம் அடைவதும் அஜ்ஞானி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் மீண்டும் நமக்கு ஆழமாக புரிய வைக்குது. அடுத்தது 21வது ஸ்லோகம். பிரியோ பிரிய உபேசிய சேத் யாகாரா மணிகாஸ்திரயகா சிருஷ்டா ஜீவைரி சிருஷ்டம் ரூபம் சாதாரணம் திரிசு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிற அந்த இருமை, பிரியா அப்ரியா, பிரியோ அப்ரியோ அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. பிரியோ அப்ரியோ உபேசிய ஸ்தேத்யாகாரா, உபேசியன்னா கவனிக்கப்படாதது அப்படின்னா நடுநிலையில் இருப்பதுன்னு அர்த்தம். ஆகாரானா அதனுடைய வடிவங்கள் அதனுடைய நிலைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது எந்த இடத்துல இருக்கு, மணிகாஸ்திரயகா, மணினா மீண்டும் அதே ஜெம்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டோன்ஸ், அதனால மனமானது அதை பற்றுகிறதும் பற்றாததும் சம்மந்தப்படாம நடுநிலையாக இருந்துட்டா அவன் ஈஸ்வரன். ஆனா அதை பற்றுனா அவனுக்கு வந்து ஜீவன் அப்படிங்கிற அந்த இரண்டு விஷயங்களையும் இங்க புரிஞ்சுக்கிட்டு, அப்ப இங்க சாதாரணமானது பொதுவானது அப்படிங்கிற இந்த விஷயத்துல ஒருத்தன் ரெண்டுக்கும் சமநிலையில் இருக்கிறான். அப்ப இந்த மூன்று விஷயங்களில எவன் சமநிலையில் இருக்கிறானோ அவன் ஜீவன் முக்தன், அவன் ஞானி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல மீண்டும் நிரூபணம் பண்றார். அந்த மேல இருக்கிற ஸ்லோகமே தான் இங்க இன்னும் கொஞ்சம் அந்த மூன்று விஷயங்களையும் குறிப்பிடுறாரு. என்ன மூன்று விஷயங்கள்? த்ரிசு அப்படிங்கிறாரு, த்ரிஷ்டா ஜீவேரி சிருஷ்டம் ரூபம் சாதாரணம் த்ரிசு. அப்போ இங்க மூன்றிலும் அந்த மூன்று விஷயங்களிலும், அதாவது ஒருத்தனுக்கு பிடித்தது ஒருத்தனுக்கு பிடிக்காதது ஒருத்தனுக்கு நடுநிலை, அப்ப இந்த மூன்று அனுபவங்களும் உண்மையிலேயே ஜீவத்துவத்திலே இருந்தாலும் யார் ஒருவன் இந்த ஜீவிதத்திலே இங்க நடுநிலைத்தன்மைக்குள்ள தன்னை மாற்றிக்கொள்கிறானோ, தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு அந்த நடுநிலைத்தன்மைக்குள்ள முன்னேறுகிறானோ, அவன் தன்னுடைய உண்மை நிலையை ஈஸ்வர தன்மையை உணர்கிறான். அவன் மட்டும்தான் தன்னுடைய இயல்புக்கு திரும்புகிறான், அஞ்ஞானத்தை நீக்கி கொண்டு அந்த தூய அறிவாக பிரகாசிக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த அஞ்ஞானத்தின் காரணமாக பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலே சுற்றுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டார். அப்ப இங்க நல்லா இந்த விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் வந்து ரெண்டு விஷயங்களை பிரிச்சு பார்க்குது, ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி. இப்ப ஜீவன் அப்படின்னா அனுபவத்துக்கு உரிதானவன், அவங்ககிட்ட பிரியம் அப்பிரியம் உபேசை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா ஈஸ்வரன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவன் மாயா சக்தியின் மூலமா இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்குங்கிறத நன்கு உணர்றான். ஏன்னா அவனுடைய சக்தி அது, அதனால அவனுக்கு இங்க தனக்கு வேறாக எதுவுமே இல்லை, என்னுடைய இருப்பினால எல்லாம் இருக்குதுங்கிறதுனால இது எனக்கு உயர்ந்தது தாழ்ந்தது இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற பேதமே அவங்ககிட்ட இல்லவே இல்லை. அப்போ அந்த நிலையில அவன் ராகத்வேஷம் அற்ற நிலையில அழகா இருக்கிறான். ஆனா நாம வந்து ஜீவத்துவத்துக்குள்ள போயிட்டதுனால இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது சரி இது தவறு நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் உண்டாக்கிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு காரணம் நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானம் தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மீண்டும் நிரூபணம் பண்ணுது. ஆக ஒரே விஷயம்தான் மீண்டும் மீண்டும் வேற வேற ஆங்கிள் இங்க பேசுறாரு. அப்ப அந்த நிலையில நம்ம இப்ப இன்றைக்கு இந்த 21வது ஸ்லோகத்துல இப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகம் 22 நாளைக்கு பார்க்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 27 ஆயிடுச்சு, 8:27, இன்னும் 2 நிமிஷத்துல அடுத்த ஸ்லோகம் முடிக்க முடியாது. அப்போ நல்லா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன், ஏன்னா நிறைய இருக்கு. ரெண்டாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லினா நிறைய பேருக்கு போர் அடிக்குதுன்னு வர சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த கயிறு பாம்பை தவிர வேற என்னத்தை நான் சொல்றது? இங்க வேதாந்த சாஸ்திரமே கயிறு பாம்பு தான். அப்ப எப்ப பார்த்தாலும் கயிறு பாம்பையே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் உதாரணம், அதை புரிய வைக்கிறதுக்காக பேசித்தான் ஆகணும். ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறேன், அதை வந்து நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன் தான் நீங்க பாக்கணும். அதாவது நான் ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பேசுறேன்னா ஏதோ நான் திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்க கூடாது. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி என்னடா பேசுறதையே பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி ரிப்பீட்டடா அந்த சப்ஜெக்ட பேசுறேன்னா நீங்க திருப்பி அந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நடைமுறைக்கு வந்துருங்க. மறந்துட்டீங்க, ஏன்னா விவகாரத்துக்குள்ள போனீங்க, உலக விவகாரம் உங்களை மூழ்கடிச்சிருச்சு. ஸோ உங்களுடைய நிலைப்பாடை நீங்க இழந்துட்டீங்க. மீண்டும் இந்த சாஸ்திரத்துக்குள்ள வரும்போது அந்த ஞாபக மறதியை நான் கவனிச்சு உங்களுக்கு ஞாபக மறதியை தூண்டி விடுற விஷயத்த சொல்லி காட்டுறேன். அப்ப நீங்க ஆமாமா இவர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாத்திக்க முயற்சி எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் நாம இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சாகரத்துல பிறவிக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இதுதான் ஞானிகள் திருப்பி திருப்பி சொல்றதும் நம்ம இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கிறதும் பாக்குறோம், அது மனசுல வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இன்றைக்கு இந்த பஞ்சதசி துவைத விவேகத்தினுடைய 21வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். நாளைய வகுப்புல 22 தொடங்கலாம். நாளைக்கு சித்திரக்கணிங்கிறதுக்கெல்லாம் லீவு கிடையாது, நீங்க ஏதாவது வெளியே வெளியே போறதுனா லீவ் போட்டுக்கலாம், எனக்கு லீவே இல்லை, நான் நாளைக்கு வந்துடுவேன். சனி ஞாயிறு மட்டும்தான் நம்ம கிளாஸ் கிடையாது, மற்ற வார நாட்களில் பூரா வகுப்பு உண்டு. நன்றி. ஓம் தத் சத்.